ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 வரை. இயேசு எருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, "ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும்" என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, "நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள்" என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், "எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது" என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பரிசுத்தமான கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, வார்த்தையின் வழியாக ஊட்டம் பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அதே கடவுளுடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைவை காண வேண்டுமென்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைய நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தியின் ஆழத்தை உணர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப கடுமையாக என்ன செய்தாங்க, வேறு வழியே இல்லாமல் கார்னர் பண்ணப்பட்டாங்க. கார்னர், அதாவது வேறு வழியே இல்லாமல் கடவுள் என்ன செஞ்சிட்டார், கார்னர் பண்ணிட்டார். வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் உட்காந்து இறைவாசனத்தை கேட்டோம். இப்போது இந்த நாட்கள் அப்படியே கொரோனாவினுடைய காலம் சற்று ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்குது. நம்ம மீண்டும் பழைய நிலைக்கு பல இடத்திலே போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு எச்சரிக்கை செய்தியை ஆண்டவர் வைக்கிறார், பழைய வாழ்க்கை நிலைக்கு நம்ம போயிடாதபடி பார்த்து கொள்ளணும். பல குடும்பங்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், குழந்தைகளுடைய அந்த மனப்பக்குவத்தில் ஒரு மாற்றம், அவருடைய செயல்பாட்டிலே ஒரு மாற்றம் எல்லாம் இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே ஒரே மனதோடு ஒரே உள்ளத்தோடு கூடி இருந்தவர்களுடைய அந்த செயல்பாட்டுக்குள்ளே அது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. இதைத்தான் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். கொரோனாவினுடைய ஒரு அழுத்தம் இருந்தது, அதனால் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம். கொரோனா முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் என்ன செய்வேன், வேலைக்கு போவேன், வயிறே தெய்வம்னு ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. நாம் டைம் கடவுளுடைய காரியத்துக்கு, கடவுளுடைய அந்த வார்த்தைக்கும் உரிய நேரத்தை நம்ம கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு அப்படின்னா பையிலேருந்து 10 ரூபாய் தூக்கி போடுன்னு அர்த்தம் இல்லை. பணம் கொடுப்பது என்பது 10 ஒரு காரியம். 10 மலாக்கி 3:8 சொல்லப்படுகிறது போது 1/10 பணம் என்பது, மீதி 9 காரியம் உண்டு. அது என்ன? அதில் ஒரு முக்கியமான காரியம் கடவுளோடு கூட நம்ம இருப்பது. அதில் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைக்கி அதைத்தான் நம்மக்கிட்ட அவர் கடவுள் பேசிகிட்டே இருக்கிறாரு. பாருங்கள், இறை பற்று பெரும் ஆதாயம் தருவது தான். திமோத்தேயுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 6:6 இறைவசனம், 1 திமோத்தேயு சொல்லுது, இறை பற்று பெரும் ஆதாயம் தருவது தான். எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது இறை பற்று. யாரும் இறை பற்று இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. கடவுள்னால் நம்ம என்ன செய்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளிலெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். காணிக்கை கொடுக்குறோம், சந்தா கொடுக்குறோம், கோயிலில் போய் சில நல்ல காரியங்களுக்கு உதவி செய்கிறோம், இறை பற்றி இருக்கிறதுனால செய்கிறோம். ஆனால் மன நிறை உள்ளவர்களுக்கே தரும். பாருங்களேன், இதுதான் நிறைவு. இறைப்பற்று ஆதாயம் தருவது தான். ஆனால் யாருக்கு இந்த ஆதாயம் நிறைவாக கிடைக்கும்னா, மன நிறைவு உள்ளவர்களுக்கே அது தரும். அப்போ மன நிறைவு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும். உலகத்துக்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. போக போகிறது இல்லைன்னு சொல்லலை, கொண்டு போக முடியாது. போக போகிறது இல்லைன்னா நான் விரும்பலை அதனால் எடுத்துகிட்டு போகல, அப்படி ஆகிடும். அப்படி இல்லை, எடுத்துகிட்டே போக முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், இப்போ நம்மளுடைய ஓட்டம் எங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக எல்லாரும் சோம்பேறியா வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதில்லை. உழைக்க வேண்டும். ஆனால் அந்த உழைப்பினுடைய அந்த நிறைவு என்பது பணத்தில் போயிடக்கூடாது. அது பகிர்ந்து உண்ணுதலிலும், அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வதில், கடவுளுக்கு அதில் மகிமை சேர்ப்பதில் அது நிறைவடையணும். மன நிறைவு உள்ளவர்களுக்கே அந்த ஆதாயம் கிடைக்கிறது. யோசித்து பாருங்கள், உங்களுடைய மன நிறைவு எதில் இருக்குது? நல்ல ஒரு இன்றைக்கி மாதம் சம்பாத்தியம் வாங்கியாச்சு. சம்பாத்தியம் வாங்கின உடனே என்ன செய்யணும்னா, நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு எதையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, அதனால் நான் போய் என்ன செய்வேன், ஒரு பெரிய ஐட்டம் ஒன்று வாங்கி நான் ஒரே ஆள் உட்காந்து அதை குடித்து போதை ஏறி அது இப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா குடித்தா குடும்பம் பூரா மகிழ முடியுமா? யோசித்து பார்க்கணும். ஒரு நபர் குடிக்கிறாங்க வீட்டில், ஒரு தகப்பன் குடிக்கிறார் அப்படின்னா, அவர் குடித்தா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போதை வருமா? வராது. பிள்ளைகளுக்கெல்லாம் பசி தீந்துருமா? இல்லை. கிழிந்த ஆடை அணிந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆடை அது புதுப்பிக்கப்படுமா? யோசிக்கணும். ஒருத்தர் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடி என்பது அவரை மட்டுமே சார்ந்தது. ஒரு தாய் தொலைக்காட்சிக்கு முன்னாடி அவங்க விழுந்து கிடக்கிறாங்க, தொலைக்காட்சிக்குள்ளே புதைந்து கிடக்கிறாங்கன்னா அது அவரை மட்டுமே சார்ந்த மகிழ்ச்சி. நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டுக்காரருக்கு இனிக்காது, பிள்ளைகளுக்கு பசி போயிடாது. அவரவருக்கு செய்ய வேண்டியதை செய்தால் தான் பசி போகும், கணவருக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், அவரை பார்த்து அட்டன் பண்ணும்போது தான். அப்போ பாருங்கள், நம்மளுடைய மகிழ்ச்சிக்கான அடையாளம் எப்படி இருக்க வேண்டும். அதனால் இந்த உலகத்தினுடைய அடையாளங்களுக்குள்ளே நம்ம போய்விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய நம்பிக்கை வாழ்க்கை நிறைய விதமாக வெளிப்படுது. கடவுள் பெயரால் நிறைய கடவுள்கள் அவரவருக்குரிய புரிதலின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, அறிக்கை செய்கிறாங்க. நம்ம எல்லாரையும் யாரையும் நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம பக்கமாக இருந்து நம்ம எப்படி சரியாக இருக்கணுங்கிறத தான் நம்ம பேச முடியும். அதனால தான் சொல்லுகிறோம், நீ ஜாக்கிரதையாக இரு, நீ உண்மையை உணர்ந்து கொள். இன்றைக்கி கிறிஸ்துவின் பேரால் எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் பேரால் என்ன செய்கிறாங்க, பொருள் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவதற்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சபைக்கு போனால் கொட்டுதாமா அப்படின்னு, அந்த சபைக்கு போனால் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னிடத்துல சொல்கிறாரு, ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான சூழலில் அப்படியே இருக்கிற அந்த கடையில் இருக்கிற ஜாமானெல்லாம் விற்று அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், தன்னிடத்தில் இந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு அப்படியே வந்தார். ஒரு இடத்துல ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு, அங்கே போய் நின்னப்போ அந்த பிரசங்கியார் பேர் சொல்லி கூப்பிட்டாராம் அவரை. ஆண்டவர் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்தது சொற்பமான காசு தான் அவர் கையில் வச்சுருந்தது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறையா காசு வேணும், ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்க என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவர் விழிப்புதிங்க அது உள்ளே போனாராம். உடனே அந்த பிரசங்கியார் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி அந்த உண்டியலில் போட்டாராம். பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட 2 ரூபாய் 5 ரூபாய் வாங்கிக்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போனாராம். வீட்டில் போய் பைபிளை திறந்தாராம், அது உள்ள அவர் போட்டதை விட 3 மடங்கு காசு உள்ளே இருந்துச்சான். இதை சொல்லும்போது நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்வது, இது விசுவாசத்தினுடைய கண்ணில் நம்ம பார்க்க முடியுமா? கடவுள் என்ன மணி மேக்கரா? பாருங்க, அவர் தொழில் செய்தார், அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, யாரோ வந்தாங்க உதவி செய்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம நம்பலாம். அவர் வீட்டில் போய் பைபிளை திறந்தார், மூணு மடங்கு காசு அது உள்ளே இருந்ததுன்னு சொன்னால் இது கடவுள் செய்யவே மாட்டார். இந்த மாதிரி இது கடவுளுடைய அடையாளமாக இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுகிறோம் இன்னைக்கு பைபிளில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் அவருடைய திருமுகத்தில் 1 யோவான் 4 சொல்கிறாரு, அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். தூய ஆவியின் தூண்டுதல் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அழைகிறவர்களை நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் இது. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு மனிதராக மனித நிலையில் முழுமையாக இருந்தாருப்பா அப்படின்னு சொன்னால், நோ, அவர்கிட்ட வல்லமை, கடவுளுடைய வல்லமை. எஸ், கடவுளோடு அவர் தான் நம்ம திருச்சபை சொல்லிக் கொடுக்குது. அவர் முழுமையான மனிதனாகவும் முழுமையான கடவுளாகவும் இருந்தார். இரண்டு நிலையில் அவர் முழுமையாக இருந்தார். எந்தெந்த நிலையில் எந்தெந்த நிலை வெளிப்பட வேண்டுமோ அது வெளிப்பட்டது. இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகிறது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எதுவென அறிந்து கொள்வீர்கள். அப்போனா இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த மேஜிக் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். இயேசு சாமி மனுஷனாக வந்தாருங்க, மனுஷனாக பாடுபட்டார், நீயும் அப்படி தான் பாடுபடணும். இன்றைக்கி அந்த பாடுபடக்கூடிய துன்பங்களை ஏற்கக்கூடிய குடும்பத்திற்காக ஒரு கணவன் ஒரு தந்தை என்ன செய்யணும்னா தன்னை இழக்கணும், ஒரு தாய் இழக்கணும், வீட்டுக்குள்ளே கஷ்டம் வரும், யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரோடு பயணிக்கிற நிலையில் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சரியாக புரிந்து கொள்வாங்க. அவங்க வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் உண்டுங்க. கடவுளோடு இருக்கிறவங்க, ஆண்டவரோடு உண்மையாக இருக்கிறவங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓட மாட்டாங்க. ஆண்டவர் எந்த இடத்துல நட்டு வச்சாரோ அந்த இடத்துல கடவுளை தேடி கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு ஏதாவது கிடைக்காதா, கிடைக்காதா, கிடைக்காதா. அதாவது ஒரு தாகம் கொண்ட ஒரு விலங்கை போல் அவங்க நாக்கை தொங்க போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா அலைந்து கொண்டு இருப்பாங்க. கடவுள் அப்படிப்பட்ட ஒரு என்னது பேராசை கொண்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் இன்றைக்கு கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னன்னு ஒவ்வொரு நாளும் அவர் பேசிட்டே வர்றார். பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியில் 10 தொழுநோயாளர் கதையை நம்ம பார்க்குறோம். இந்த 10 தொழுநோயாளர் பாருங்கள், அது நல்ல அருமையான வார்த்தைகள். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும். அவங்க எங்கே நிற்கிறாங்க, தூரத்தில் நின்று கொண்டு. இயேசுவை விட அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னா தூரத்தில் நிற்கிறேன், ஏன்னா அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. இயேசு உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவங்களுக்கு ஒரு தேவன் வந்த உடனே அவங்க எப்படி குரல் எழுப்பி வேண்டுறாங்க பார்த்தீங்களா, கத்துறாங்க, இயேசுவே. வெக்கப்படலை, அவங்க கவலைப்படலை, யார் என்ன நினச்சிப்பாங்கன்னு பார்க்கல. என்கிட்ட ஜெபிக்க வருவாங்க நிறைய பேர். வரும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்ககிட்ட முதல்ல உட்காந்து நிறைய பிரச்சனையை நான் கேட்டுருவேன். அவங்க பிரச்சனையெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு, நோய், மன வலி, குடும்ப பிரச்சனை இப்படி நிறையா இருக்கும். சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க, கை ஓய்த்து ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வாங்க முழங்கால் போட்டு ஜெபிப்போன்னு சொல்லி முழங்கால் போடுவாங்க. நான் ரெண்டு கையும் தூக்கியிருப்பேன், நல்லா கவனிங்க, நான் ரெண்டு கையும் தூக்கியிருப்பேன். அவங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு வருவாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நான் ரெண்டு கையும் உயர்த்தி சத்தமாக நான் ஜெபிப்பேன், ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயான்னு நான் ஜெபிப்பேன். அவங்கள பார்ப்பேன், கை இப்படி தான் இருக்கும், கை இப்படி தான் இருக்கும், கண்ணு மூடிப்பாங்க, இறுக்கி மூடிப்பாங்க. அவங்க அல்லேலூயா சொல்கிற வார்த்தை கூட எங்கள் அதுக்கு கூட கேட்காது, பக்கத்தில் நிற்கிற எனக்கே கேட்காது. நான் கேட்பேன் அவங்கள்ட்ட, விடுதலை யாருக்குன்னு கேட்பேன். விடுதலை எனக்கா உனக்கா? உனக்கு விடுதலை வேணும்னா நீ எப்படி கூப்பிடணும்? இந்த தொழுநோயாளர்கள் இன்றைக்கி பாடம் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. அவங்க உரத்த உறக்க குரல் எழுப்பி அப்படின்னா என்ன, எவ்வளோ கத்த முடியுமோ கத்துனாங்க. பர்த்தமையும் குருடன், எல்லாரும் அமைதியாயிருந்தா, ஆனால் இவர் கத்துனார் இந்த மனுஷன். ஏன்னா அவனுக்கு தான் வேணும். உனக்கு வேணும்னா நீ கத்தணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஏன் கத்தினா தான் வருவாரா? கேட்டுக்கிட்டே இருவாருமா? கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இப்படி ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் வருவாரா? ஏன் அப்படி ஜெபம் பண்ணா தான் வருவாரா? தயவு செய்து நாம் கடவுளுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத போது நம்ம சரணாகதி ஆக்கி ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துறது, அதான் நான் சொல்லியிருக்கிறேன். வாத்தியாருக்கு முன்னாடி போய் கை கட்டி நின்னா தான் நம்மை தாழ்த்துறது. வாத்தியாருக்கு முன்னாடி போய் நம்ம நினைக்க முடியாது, இப்படி நிற்க முடியாது. கோயிலுக்கு வரும்போது இப்படி நிற்கக்கூடாது. கோயிலுக்கு வரும்போது நம்ம கை இப்படி தான் நிற்கணும். கையிலலாம் உயர்த்தினா உயர்த்தணும், இப்படி உயர்த்தணும், சரண்டரிங். அதான் எங்கே எப்படி செயல்படணுங்கிறத அறிகிறது ஆற்றல், ஞானம். அந்த ஞானம் இல்லாதவங்களை ஆலயத்துக்கு வந்தால் என்ன செய்வாங்க? ஆண்டவரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு மண்டியிடுதல் ஒரு அடையாளம்? வேறு மதங்களில் நம்ம பார்க்குறோமே, அவங்க சாஷ்டாங்கமாக விழுகிறாங்களே. நம்ம இதுலேயும் அது உண்டு. கோயிலுக்கு வந்தீங்கன்னா சாஷ்டாங்கமாக விழுந்து நீங்கள் வணங்கலாமே. எதுக்கு இந்த அடையாளங்கள்லாம் சொல்லப்படுது? எதுக்கு மண்டியிடுதல் கிறிஸ்தவ முறையில் அது ஒரு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது? பாருங்கள், யோசித்து பார்க்கணும். அப்போது இந்த நபர்கள் பாருங்கள், உறக்க குரல் எழுப்பி வேண்டினாங்க. அப்போ அவர்களை பார்த்து இயேசு என்ன செய்கிறாரு? நீங்கள் போய் உங்களை குருவிடம் காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்கள வேறு ஒன்றுமே அவங்கக்கிட்ட அவர் டிமாண்ட் பண்ணலை. அவங்களுடைய அந்த உறக்க குரல் எழுப்பி கத்துற அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார், அவர்கள் விசுவாசத்தோடு கத்துறாங்க, அவர்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அப்போ அவர் உடனே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் உங்களை குருவிடம் காண்பியுங்கள், அவ்வளோதான். அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது இயேசு போயிட்டார் சொல்லிட்டு. அவங்க அங்கே உட்காந்து என்ன பண்ணாங்க தெரியாது. இயேசு முன்ன பின்ன பேசியிருப்பாங்க. இயேசு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, சரியாயிடுமா, சரியாக வாயா போய் பாப்பம்யா, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? இயேசு போன பாதைக்கு எதிர்பாதையாக அவங்க போகிறாங்க. இயேசு இப்படி போயிட்டாரு, இயேசு இப்படி போயிருக்கிறாரு, இவங்க இப்படி போகிறாங்க. அப்போது அவங்க வேற்று திசையில் நடந்து போகும்போது அவங்க நடந்து போக, அவர்களுள் ஒருவர் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. எப்போது? இயேசு சொன்னதை கேட்டு புறப்பட்டு போகும்போது, கீழ்ப்படியும் போது அது நடந்தது. அதை பார்த்த உடனேயும் என்ன செய்கிறார்? அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே. பாருங்க, ஒரே ஒருத்தர் என்ன செய்கிறாரு? எந்த உரத்த குரலில் அவங்க குரல் எழுப்பி இயேசுவிடத்தில் கேட்டாங்களோ அதை விட அதிகமாக உரத்த குரல் எழுப்பி அவர் என்ன செய்கிறாரு? கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி என்ன செய்கிறார்? இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும், பின்னாடி பார்த்துக்கலாம், இயேசு இந்த ஊருக்கு வராமலா போயிடுவார், இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி இயேசுவை திரும்பி போய் அவ்வளோ நேரத்தில் நடக்கிறது? பாருங்கள், கால்குலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு மனுஷன்தான் கால்குலேஷன் பண்ணலை. அவனுடைய அந்த நடந்து வரக்கூடிய அந்த தூரத்தை அவன் கால்குலேட் பண்ணலை, கணிக்கலை, கால் வலிக்குமேனு நினைக்கலை. எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, நான் போய் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். பாருங்கள், 10 பேரில் அந்த ஒரு மனுஷன் திரும்பி வராரு, நன்றி செலுத்தினார். இங்கே தான் இயேசுவோட எதிர்பார்ப்பு வெளிப்படுது. பாருங்கள், இயேசு அவரை பார்த்து 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே? பாருங்கள், ஆண்டவருடைய தேடல். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்கிறதுக்கு இதைவிட ஒரு ஆழமான அடையாளம் நமக்கு தேவைப்படாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ குடும்பமாய் ஆண்டவரிடமிருந்து எவ்வளோ பெற்றுக்கொள்கிற, நீ நன்றி செலுத்துறியா? எங்கே என் பிள்ளை? ஆண்டவர் தேடுறாரு, எங்கே உனக்கு குணம் கொடுத்தேனே, எங்கே நீ? நாங்கள் அதுக்கு தான் சாட்சியம், சாட்சியம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். சாட்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகப்படுத்தியிருந்தாரு, நீ கேட்டதை கொடுத்தாருன்னா நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாட்சி சொல்லணும், ஆண்டவர்கிட்ட ஓடி உடியாரணும். பாருங்க, கடவுளை போற்றி புகழ. என்னகிட்ட வந்ததுன்னு பற்றி கடவுள் இயேசுசாமி சொல்லலை, கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே. அந்நியருங்கிற வார்த்தை கடவுளை அறிய முடியாத நிலையில் இருக்கிற சமாரியராக இருக்கிற அந்த அடையாளம். இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கணும். பாருங்கள், கொலோசியர் 3:15 சொல்கிறது, கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக, இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்தும். இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே ஒரு உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் அதை கொடுக்கும்போது நீ எப்படி இருக்கணும்னா, நன்றி உள்ள பிள்ளையாக இரு. அப்போ கடவுளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நாள் பூரா நல்லா நடந்திருக்குங்க, நாள் பூரா நல்லா போயிருக்குன்னா ஆண்டவர் உன்னையை காப்பாற்றியிருக்கிறாரு. உன் உள்ளத்தில் அமைதி இருந்ததே, இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் நான் சந்திக்கலை, நிறைவாக போச்சுங்க அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர் உன்னை அவருடைய உடலாக பாவித்து உனக்கு ஆசிரை பொழிந்து உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்துருக்கிறாரு. உன் வீட்டில் குழப்பம் வராதபடி பார்த்துருக்கிறாரு. பிசாசினுடைய அந்தகார இருள் உன்னை பிடிக்காதபடி பார்த்துருந்தாரு. நீ அதற்கு அவருக்கு இரவு நேரத்தில் என்ன செய்யணும்? கரம் உயர்த்தி நன்றி செலுத்தணும். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் தொலைக்காட்சி பார்க்குறாங்க. தொலைக்காட்சியில் என்ன செய்கிறோன்னா, நம்ம நிறைய நேரம் ஏதாவது சிரிப்பு சேனல் பார்க்குறோம். ஓகே, ராத்திரியில் சில பேர் ஒரு ஒழுங்குமுறைகள் வைக்க பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பாருங்கள். அதுக்கு பிறகு நீ எப்படி அந்த நாளை முடிக்க போகிற? திரைப்படங்கள் காட்டுகிற நகைச்சுவைகளை பார்த்துட்டு நம்ம ஹஹஹான்னு சிரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டா ஆசீர்வாதமாக இருக்குமா? இது வெளியில் கடவுளை நம்பாதவங்க சொல்லலாம், பாசிட்டிவாக நம்ம நல்ல ஒரு நகைச்சுவையை பார்த்துட்டு நைட்டு தூங்குறது ஓகே. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நாளை அப்படி முடிக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு கரம் உயர்த்தி நன்றி செலுத்திவிட்டு அந்த நாளை நன்றியின் நாளாக நிறைவு செய்தால், அடுத்த நாள் உனக்கு நீ எதை விதைத்துட்டு படுக்கிறியோ அது அடுத்த நாள் இன்னும் அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான நாளாக அமைந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் எபிரேயர் 12:28, அசைக்க முடியாத அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். நன்றி உணர்வோடு, இறைப்பற்றோடு, அச்சத்தோடு கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். பார்த்தீங்களா, எத்தனை கேட்டகரியில் இந்த நன்றி உணர்வுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி. நன்றி உணர்வோடு, இறைப்பற்றோடு, அச்சத்தோடு கடவுளுக்கு நீ உகந்த முறையில் வழிபாடு செய்யணும். எல்லாமே இருக்கணும் அதில். நன்றி உணர்வு இருக்கணும், இறை பற்று இருக்கணும், அச்சம் இருக்கணும். பாருங்கள், அதனால் நமது பெருமை அல்ல, ஆண்டவருடைய இரக்கம்தான் எல்லா பக்கமும் வெளிப்பட்டுருக்கு. நம்ம சொல்ல முடியாது, நான் வந்து என் உழைச்ச காசில் கொண்டு வந்து நான் இவ்வளோ காசை கொடுத்து தான் இந்த வீட்டை கட்டினேன், இந்த கோயிலை கட்டினேன், கோபுரத்தை கட்டினேன். தயவுசெய்து ஒரு நாளும் நம்முடைய பெருமை பேசக்கூடாது. கண்டிப்பாக நம்ம செய்திருப்போம், இல்லைன்னு சொல்லலை, பாராட்டுதற்குரியவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. அது நம்ம பக்கம் இருந்து வரக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குன்னாக்க அது அருவறுப்பானதாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இயேசு அவரை பார்த்து மன்னிக்கணும், நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும், முதல் வாசகத்தில் வரக்கூடிய வாசகம், நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது. இப்போ கடவுள்கிட்டேருந்து என்ன வெளிப்பட்டுச்சு பாருங்கள், கடவுளின் நன்மை, மனித நேயம். அதனால தான் நான் வாசித்தேன், இயேசு சாமியை மனிதராக ஏற்றுக்கொள்பவர் ஆவிக்குரிய அந்த அடையாளமாக இருக்கிறாங்க. அது ஆவியானவருடைய வெளிப்பாடு. அப்போ கடவுளிடமிருந்து வெளிப்பட்டது கடவுளுடைய நன்மைத்தனமும் மனித நேயமும் வெளிப்பட்டது. இயேசு வழியாக வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, நீ 10 பேத்துக்கு பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டே அதை முன்னிட்டு அல்ல, யாருமே கிடைக்கலன்னு சாமியாரை கூப்பிட்டு சோறு போடுறியே அதுக்காக அல்ல. பிச்சைக்காரன் கிடைக்கலன்னா எல்லாம் சாமியாரை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் நினைச்சிட்டு நான் இந்த ஃபாதருக்கு நான் எத்தனை தடவை சோறு போட்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் சுட்டி காட்டிடாதீங்க. என்ன அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பளிக்கும் நீரினாலும். பாருங்கள், ஆண்டவர் நம்ம செய்கிற நன்மைத்தனங்களெல்லாம் அது பெரிய விஷயமே இல்லை கடவுளுக்கு முன்னாடி. மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு என்ன செய்கிறார் பாருங்க, புது பிறப்பளிக்கும் நீரினாலும். ஆண்டவர் நம்மளை நீரினால் அவர் அபிஷேகித்தார், புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். ரெண்டையும் அவர் யூஸ் பண்ணுறார். அப்போ புதுப்பிக்கும் ஆவி நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. திருமுழுக்கினுடைய அபிஷேகம் எப்பெல்லாம் நீங்கள் கடவுளை நன்றி செலுத்துறீங்களோ அப்போ திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தை அவர் மீண்டும் நீரினால் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவர் புதுப்பிக்கிறாரு. ஆவியினால் நமக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகத்தை புதுப்பிக்கிறாரு. நிறைய பேத்துக்கு அந்த திருமுழுக்கின் போது ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போது ஆவியானவர் ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கிஃப்ட் கொடுப்போம்ல, திருமுழுக்குங்கிற அபிஷேகம் நடக்கிற போது அவர் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. அந்த கிஃப்ட் என்ன? ஆவிக்குரிய வரங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஏன்னா இருந்தால் தானே நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்த முடியும். அதுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அதான் என்னன்னே தெரியாது நமக்கு. அது என்னன்னே தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்? உட்கார்ந்துருப்போம். ஆவிக்குரிய கனிகளில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட உயர்ந்ததாக இருக்கும். யோசித்து பாருங்களேன், அது என்னன்னு பாருங்கள். கண்டிப்பாக அதை நம்ம நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு சில பேர் அமைதியாக இருப்பாங்க, உங்கள் வாயில் ரொம்ப கடினமான வார்த்தை, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சில பேர் அன்பாக இருப்பாங்க, அவங்க யார் வந்தாலும் வாங்க கண்ணு வாங்க உட்காருங்க சாப்பிட்டு போகலாம் வாங்க. அவங்க யார் வந்தாலும் எதிரி வந்தால் கூட இருங்க வாங்க இருந்துட்டு போகலாம் வாங்க. வந்துட்டீங்க காஃபியாவது சாப்பிட்டு போங்க. அவன் திட்ட வந்தவனை கூட அப்படி டீல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் தங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வீட்டில் அதனால சண்டை கூட வரலாம். சில பேர் சொல்லுவாங்க, யோ ஒன்னத்தையா சொல்கிறாரு அப்படின்னு. சில நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி. அவங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு கூட கவலைப்பட மாட்டாங்க, எடுத்து அங்கே இல்லை இங்கே இல்லைன்னா கொடுத்துருவாங்க. பயிர் பாருங்கள், தூயாவியின் கனிகளை பற்றி நம்ம படிக்கிறோம் பாருங்களேன், கலாத்தியர் 5:22 அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, இதெல்லாம் தூயாவியினுடைய கனிகள். ஆண்டவர் ஏதாவது ஒன்றை உங்களுக்குள்ளே இம்ப்ரிண்ட் பண்ணியிருப்பார். சில பேருக்கு வரங்கள் கொடுத்துருப்பார், ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம், இதெல்லாம் கடவுளிடமிருந்து கிடைக்கிற ஆற்றல்கள். இது உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை குறித்து அதை அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் கொடுக்குறாரு, அதுதான் சொல்லப்படுறது பாருங்களேன். புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா மீட்பர் இல்லை, அதை பயன்படுத்தணும். சிரிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகமாக இருக்குன்னா சிரிக்கணும். நீங்கள் வார்த்தையில் நல்லா பேச முடியும்னா நல்ல வார்த்தையை பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஆசீர்வாதங்கள். விலங்குகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு தான் சிரிக்க தெரியும். ஏன் சிரிச்சா என்ன? ஒரு ஸ்மைல் பண்ணி ஹலோ சொல்லலாமே. சில பேர் காசு கொடுக்க காசு கேட்பாங்க சிரிக்கிறதுக்கு. பாருங்கள் எதுக்காக இதெல்லாம் செய்கிறார் கடவுள் அப்படின்னா, நிலை வாழ்வை உரிமை பெறாக பெரும்பொருட்டை இவ்வாறு செய்தார். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நிற்கும் போது நமக்கு என்ன கிடைக்க போகிறது? நிலை வாழ்வுங்கிற பெரிய கிஃப்ட். இன்றைக்கி ஒரு சாதாரண கிஃப்ட்டு யாராவது கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஓடி போய் அதை திறந்து பார்க்குறோம். எப்படி அதை பார்க்குற வரைக்கும் நமக்கு பெரியவங்களுக்கே இந்த ஒரு ஆசை உண்டு. சில நேரத்தில் அது என்ன இருக்குது உள்ள, அது என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆவல் வரும் இல்லையா. இப்போ கடவுளும் நிலை வாழ்வுங்கிற அபிஷேகத்தை உள்ளே வச்சு நம்ம பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். நாம் அதை ஆவலோடு திறந்து பார்க்கணுன்னா நம்ம அந்த பொக்கிஷத்தை அடைகிறதுக்கு முதல்ல இதெல்லாம் செஞ்சு ஆகணும். அப்போ தான் அந்த பொக்கிஷம் அங்கே மூடப்பட்டு இருக்கிறது. அது இன்னும் நம்மளால் உணர்ந்து கூட பார்க்க முடியல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறத தான் நம்ம பொக்கிஷம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பொக்கிஷம் மிகப்பெரிய அதிசயம். அந்த பொக்கிஷம் எப்படி இருக்க போகுது, அந்த பொக்கிஷத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு என்ன நடக்க போகுது? இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த திரைப்படங்கள்லாம் வரும், அதில் நார்னியான்னு ஒரு படம்லாம் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே இப்படி போயிட்டாங்கன்னா அங்கே அந்த ஊரே மாறிக்கும், அந்த லேண்டே மாறி இருக்கும். அது பார்த்திங்கன்னா பனி பொழியும். உடனே சாமியார் இதெல்லாம் பார்த்து வச்சுருக்கிறாருன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் காட்டுறதுக்காக நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ஒரு உலகம்தான் அது. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு என்ன இந்த விஷயங்களை. அதனால தான் இதெல்லாம் நான் கோட் பண்ணுறேன். அப்போது இதை இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அது, அது நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த உலகத்துக்குள்ளே போகிற போது இந்த உடல் மாறுபட்டு தான் இருக்க போது, இந்த உடலுக்கு கிடைக்காத அதிசயங்களெல்லாம் கிடைக்க போது, நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள், அந்த அதை தான் மகிமைன்னு சொல்கிறோம். இட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இட்டர்னல் பிளிஸ். நமக்கு காமன் வார்த்தையாக நிலை வாழ்வு அப்படின்னா என்ன? அந்த வாழ்வை யாராலையும் அழிக்கவே முடியாது. இப்போ அந்த வாழ்வை நோக்கி தான் நம்மலாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் டெஸ்ட் வைக்கிறார் கடவுள். டெஸ்ட் நடக்குது. கடவுள் வேணுன்னே ஆள் அனுப்பிச்சி விடுவார். ஆபிரகாமுக்கு அனுப்பிச்சி விட்டார். வான தூதர்கள் ரெண்டு பேர் வந்தாங்க, ஆண் உருவில் வராங்க. லோத்து ஆண் உருவில் வான தூதர்கள் வராங்க. அப்போ அவங்க வான தூதர்கள்னு தெரியாது, ஏதோ பக்கத்து வீடு ஏதோ ஒரு வழிபோக்கன் போல் அப்படி நினச்சிக்கிட்டு இவங்க போய் காலில் உளுந்து கும்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. பாருங்கள், அப்படி உபசரித்ததுனால அவங்க வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். கடவுளை கடவுளுக்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க, உதவி செய்தாங்களே பாருங்கள். அதனால தான் சொல்கிறோம், நம்ம எப்போதுமே நம்ம கண்கள் திறந்து கிடக்கணும். கடவுளுடைய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், காசு பேங்க் பேலன்ஸ் ஏற்றணும், இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும். எங்களுக்கு சமைக்கிறவங்க சில நேரத்தில் இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு சமைக்க ஆள் இல்லையா அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க, எங்கெங்கிருந்தோ சாப்பாடு வரும். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோமே, கடவுளுக்கு நம்ம செய்கிற காரியத்தில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம். கண்ணால் பார்க்க முடியலங்கிறதுனால கடவுள் காரியத்தை வெறும் கடைசரக்காக நினச்சிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு மீட்பளிக்க போகிற அதிசயம். அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், என்னுடைய அன்பை உணர்ந்து என் பக்கம் வா அப்படின்னு. 2 மக்கபெயர் 7:23 சொல்லுது, உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருள்களையும் உண்டாக்கியவர், அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார், ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். மக்கபேயர் புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னையே பொருட்படுத்தலை, கடவுளுடைய திருச்சட்டத்தை முன்னிட்டு நீ உன்னையே பொருட்படுத்தாமல் அவருடைய சட்டத்திற்காக நின்று இல்லையா, அதுக்காக கடவுள் என்ன செய்வார், மீண்டும் அவருடைய இரக்கத்தினால் உனக்கு உயிர் மூச்சை கொடுத்து உன்னை மீண்டும் எழுப்புவார். இதுதான் நவம்பர் மாதத்தினுடைய செய்தி, இரக்கத்தின் மாதம். இந்த அபிஷேகமான வார்த்தையை நீங்கள் உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா, மீண்டும் எழுப்பப்படுகிற அதிசயத்தை சந்திக்கணும்னா, நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை உள்வாங்கி வார்த்தைக்கேற்ப நம்ம வாழ்வை அமைத்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் உண்மையாகவே உணர்ந்து பார்ப்பீர்கள், அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள், அந்த பாக்கியம் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். ஆமென்.